அக்டோபர் 2013 தென்றலிலே பரத்வாஜ் ராமன் அவர்களுடன் நேர்காணல், உரையாடல் அரவிந்த் அவர்கள், ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். வீணை என்றாலே பாலச்சந்தர், பாலச்சந்தர் என்றாலே வீணை என்று சொல்லும் அளவுக்கு இந்த இசைக்கருவியில் குறிப்பிடத்தக்க சாதனைகளை நிகழ்த்தியவர் வீணை எஸ் பாலச்சந்தர். மிகவும் கடினமான அவரது பாணியை பின்பற்றி வருகிறார் பாலச்சந்தரின் பேரனும் வளர்ந்து வரும் வீணை கலைஞருமான பரத்வாஜ் ராமன். 29 வயதாகும் பரத்வாஜ் தாத்தாவிடம் நேரடியாக கற்கவில்லை என்றாலும் அவரது கச்சேரிகளை ஒலிப்பேழையில் கேட்டு கேட்டு தனது இசை அறிவை வளர்த்துக் கொண்டிருக்கிறார். லால்குடி ஜெயராமனின் சகோதரி திருமதி பத்மாவதி அனந்தகோபாலன் பரத்வாஜின் குரு. நாரதகான சபாவின் இளநிலை வீணை வித்வான் விருது, லலிதா பத்மநாபன் இசைக்கலைஞர் விருது போன்ற விருதுகளையும் பல பாராட்டுகளையும் பெற்றிருக்கும் பரத்வாஜ் வைகையியலில் இளங்கலை பட்டமும் கர்நாடக இசையில் முதுகலை பட்டமும் பெற்றவர். பயணம், புகைப்படம் எடுப்பது பிடித்தமான பொழுதுபோக்குகள். முழுநேர இசைக்கலைஞரான இவர் மாணவர்களுக்கு வீணை கற்றுக் கொடுத்து வருகிறார். தந்தை பி எஸ் ராமன் தமிழகத்தின் புகழ்பெற்ற வழக்கறிஞர், தாய் தர்மா ராமனும் வழக்கறிஞர் தான். பரத்வாஜ் ராமனுடன் உரையாடியதில் இருந்து, உங்கள் அரங்கேற்றம் எப்போது நடந்தது? என்னுடைய 10வது வயதில் அரங்கேற்றம் நிகழ்ந்தது. தாத்தாவின் வீணை பாலச்சந்தர் நினைவு தினத்தை ஒட்டி நடந்த கச்சேரி அது. பல வருடங்களாக நடந்து வரும் அந்த கச்சேரியை என்னை ஒருமுறை வாசிக்க சொன்னார்கள். அதற்கு நல்ல வரவேற்பு, பத்திரிகைகளிலும் அது பற்றி செய்திகள் வெளியாகின. எனக்கு அது ஒரு ஊக்குவிப்பாக இருந்தது. பின்னர் அவ்வப்போது கச்சேரிகள் செய்தேன், கூடவே சாதகமும் படிப்பும் தொடர்ந்தன. உங்கள் தாத்தா எஸ் பாலச்சந்தர் பற்றிய உங்கள் நினைவுகள் என்ன? எனக்கு 5 வயதாக இருக்கும் போது அவர் காலமாகிவிட்டார். அதனால் அவரிடமிருந்து நேரடியாக எதையும் கற்க முடியவில்லை. அவருடைய கச்சேரிகள் வீடியோ ஆடியோ பதிவுகளை கேட்டு கேட்டு தான் கற்றுக்கொண்டேன். எனது குருநாதர் பத்மாவதி அனந்தகோபாலன் அவரது மானசீக குரு தாத்தா. என் தாத்தா சொல்லித்தான் நான் அவரிடம் சங்கீதம் கற்க ஆரம்பித்தேன். எஸ் பாலச்சந்தரின் பாணி தனித்துவம் மிக்கது, பயில மிகவும் கடினமானது. நீங்கள் எப்படி அதனை கை கொண்டீர்கள்? அவர் மாதிரியே வாசிக்க வேண்டும் என்று நான் ஏதும் முயற்சி செய்யவில்லை. அவர் என்னவெல்லாம் வீணையில் செய்திருக்கிறார் என்பதை நானும் முயற்சித்தேன். அப்படி கற்றுக்கொண்டதுதான் அது. அவர் ஆரம்பத்தில் கஞ்சிராதான் வாசித்துக் கொண்டிருந்தார், பின் சித்தாருக்கு மாறினார். இறுதியாக அவர் தேர்ந்தெடுத்ததுதான் வீணை. அவர் ஏன் அப்படி மாறினார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும், அந்த அனுபவத்தை நாமும் பெற வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆசை. அப்படி ஆரம்பித்ததுதான். உங்கள் கச்சேரிகள் குறித்து சொல்லுங்கள். சென்னையில் கச்சேரிகள் செய்திருக்கிறேன், இந்தியன் எக்ஸ்பிரஸ், ஹிந்து என்று நிறைய அது பற்றி விமர்சனங்கள் வந்திருக்கின்றன. மும்பை சண்முகானந்த சபா, ஃபைன் ஆர்ட் சொசைட்டியில் கச்சேரி செய்திருக்கிறேன், ஷிமோகாவிலும் கச்சேரி செய்திருக்கிறேன். 3 வருடங்கள் முன்பு லண்டன் ஸ்காட்லாந்து சென்று சில கச்சேரிகள் செய்தேன், நல்ல வரவேற்பு. 2 வருடம் முன்னால் சிங்கப்பூர் சென்று வந்தேன். சிலர் தாத்தா மாதிரியே வாசிக்கிறீர்கள் என்று பாராட்டுகின்றனர். சிலர் தாத்தாவின் பாணியோடு உங்கள் பாணியையும் கலந்து வாசிக்கிறீர்கள், நன்றாக இருக்கிறது என்று பாராட்டுகிறார்கள். சங்கீதம் என்பது மிகப்பெரிய கடல். நான் இன்னமும் அதை கற்கும் மாணவனாகத்தான் இருக்கிறேன். ஆஸ்திரேலியா செல்ல இருக்கிறேன். வீணை தவிர பிடித்த பிற இசைக்கருவிகள் என்னென்ன, எவற்றை வாசிப்பீர்கள்? முயற்சி செய்து பார்ப்போமே என்ற எண்ணத்தில் பல இசைக்கருவிகளை வாசிப்பதுண்டு என்றாலும் என் கவனம் எல்லாம் வீணை மீதுதான். முழுமையாக கச்சேரி செய்யும் அளவிற்கு நான் வாசிப்பது வீணை மட்டும்தான். சித்தாரை தானாகவே கற்றுக்கொண்டு 8 மாதத்தில் ஒரு கச்சேரியே நிகழ்த்தியவர் தாத்தா பாலச்சந்தர். அவர் ஒரு பல்துறை விற்பனர். அவர் செய்ததையெல்லாம் நானும் செய்து பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆசை. ஆனால் தாத்தா மாதிரி யாரும் வர முடியாது. அவர் ஒரு லெஜண்ட், அவர் ஒரு தனி பிறவி. உங்களுக்கு ஃபியூஷன் போன்றவற்றில் ஆர்வம் உண்டா? ஃபியூஷனுக்கு எல்லாம் நான் அதிகம் செல்வதில்லை. அதை பரீட்சார்த்தமாக செய்து பார்க்கலாம். அதிலேயே முழுமூச்சாக இறங்குவதில், அதையே தொழிலாக வைத்துக் கொள்வதில் எனக்கு சம்மதமில்லை. நம் கர்நாடக இசையிலேயே எவ்வளவோ இருக்கிறது. இன்னும் கண்டுபிடிக்க வேண்டிய அளவிற்கு அதில் நிறைய விஷயம் இருக்கிறது. இதுவரையில் கண்டுபிடித்ததே ஒரு பருக்கை மாதிரிதான். இந்திய இசையில் நிறைய செய்திருக்கிறார்கள், எழுதி வைத்து சென்றவை மிகவும் கொஞ்சம்தான். நாம் தான் அவற்றை ஆராய்ந்து கண்டுபிடிக்க வேண்டும். உதாரணத்திற்கு சொன்னால், ஏன் தவில் வித்வான்கள் எல்லாம் சுவாமி உலா வரும்போது கழுத்தில் கட்டிக்கொண்டு தவில் வாசித்தார்கள்? ஏன் நின்று கொண்டு வாசித்தார்கள்? சுவாமி புறப்பாட்டின் போது மட்டும் ஏன் வாசிக்க வேண்டும்? இப்படி நிறைய விஷயங்கள் ஆராய வேண்டியவை உள்ளன. அதற்கே நம் வாழ்நாள் போதாது. தினமும் சங்கீத சாதகம் செய்வீங்களா? எவ்வளவு நேரம்? குறைந்தது ஒரு 6 மணி நேரமாவது சாதகம் செய்ய வேண்டும். ஒரு ஆபீஸில் நீங்கள் செலவழிக்கும் நேரம் சாதகத்துக்கும் வேண்டும். அப்போதுதான் அது நல்ல பயிற்சியாக இருக்கும். நான் பகலில் சாதகம் செய்ய மாட்டேன். எந்தவித சப்தமும் தொந்தரவும் இல்லாத அமைதியான இரவில்தான் சாதகம் செய்வேன். 7-9 மணிக்கு மேல் ஆரம்பித்து விடியற்காலை 3 மணி வரை செய்வேன். அந்த நேரத்தில் பயிற்சி செய்வது அமைதியும் புத்துணர்ச்சியையும் தருகிறது. வீணை இசையில் என்னென்ன புதுமைகளை செய்ய நினைக்கிறீர்கள்? வீணை பற்றிய ஆராய்ச்சி ஒன்றை செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அது இசை குறித்த ஆராய்ச்சி என்று சொல்ல முடியாது. என்ன அது? வீணையை மரத்தில் செய்கிறார்கள். மிகவும் வெப்பமான சென்னை போன்ற இடத்தில் கச்சேரி செய்துவிட்டு மறுநாள் குளிரான வெளிநாட்டில் கச்சேரி செய்யும் போது மெழுகு வைத்து ரிக் செய்யப்பட்ட இடங்களிலெல்லாம் மெழுகு விரிசல் கண்டுபிடிக்கிறது. அதுபோல வாசிக்கும் ரிக் எல்லாம் பித்தளைகளில் வைக்கிறார்கள். அது நாளடைவில் ஒரு மாதிரி துரி ஏறியது போல் ஆகிவிடுகிறது. இவற்றை தவிர்ப்பதற்காக நான் ஃபைபர் வீணை ஒன்றை தயார் செய்து கொண்டிருக்கிறேன். எங்கெல்லாம் பித்தளை வருகிறதோ அங்கெல்லாம் எவர் சில்வர் வைத்து பண்ணலாம் என்று ஒரு ஐடியா. அது நன்றாக வந்திருக்கிறது. ஆனால் இன்னும் நிறைய ஆராய்ச்சி செய்ய வேண்டியிருக்கிறது. முழுமை அடையவில்லை. கூடிய விரைவில் அதை முடித்து விடுவேன். அது பயன்பாட்டுக்கு வந்தால் வீணை கலைஞர்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். கிட்டார் போல வீணையை ஒரு பையில் எடுத்துக்கொண்டு போக முடியும். வீணையை பிரித்து திரும்ப மாட்டி கச்சேரி செய்யும் அமைப்பு தயாரித்துக் கொண்டிருக்கிறேன். அது நன்றாகவே வந்திருக்கிறது. சென்ற வெளிநாடுகளில் பிடித்தது எது? லண்டன் மற்றும் ஸ்காட்லாந்து அறுக்கவே அறுக்கவில்லை. எனக்கு மிகவும் பிடித்தவை. அங்கு கச்சேரிகளை எப்படி ரசித்தனர்? நல்ல வரவேற்பு. அது மட்டுமல்ல, அங்குள்ள வெளிநாட்டவர்கள் நம்மிடம் வந்து எப்படி இதில் வாசிக்கிறீர்கள், எப்படி இந்த ஒலி வருகிறது, எப்படி பயிற்சி செய்ய வேண்டும் என்றெல்லாம் கேட்கிறார்கள். பலரும் இதை கற்க ஆர்வமாக இருக்கிறார்கள். நம் இசையின் மகத்துவம் அது. வெளிநாடுகளில் வாத்தியங்களுக்கு கொடுக்கும் முக்கியத்தை விட ராகத்துக்கு, இசைக்கு, டியூனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். ஒரு தியாகராஜர் கிருதி என்று எடுத்துக்கொண்டால் நான் அதை விளக்கி, தியாகையர் எந்த சூழலில் அந்த பாடலை பாடினார், அப்போது அவர் எந்த நிலைமையில் இருந்தார், அதன் பாவம் என்ன, ராகம் என்ன என்றெல்லாம் விளக்கி கச்சேரிகள் செய்வேன். அவர்கள் அதனை மிகவும் விரும்பி இறுதி வரை இருந்து கேட்டுச் செல்கின்றனர். உங்களுக்கு பிடித்த ராகம் எது? எல்லா ராகமுமே பிடித்தவைதான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் அழகு, அலாதி, சிறப்பு. ஒன்றில் இருப்பது மற்றொன்றில் இருக்காது. நுணுக்கமான சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கும். அழகு இருக்கும், மகத்துவம் இருக்கும். அதனால் எல்லா ராகங்களுமே எனக்கு பிடிக்கும். ஒவ்வொரு ராகத்திலும் இருக்கும் நுணுக்கத்தை எவ்வளவு தூரம் என்னால் புரிந்து கொண்டு வழங்க முடிகிறது என்பதற்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன். பிடித்த இசைக்கலைஞர்கள் யார் யார்? எல்லா கலைஞர்களையும் பிடிக்கும். சங்கீத மும்மூர்த்திகளை எனக்கு மிகவும் பிடிக்கும். தீட்சிதர் பாடல் ஒன்றை கற்றுக்கொண்டால் ஒரு ராகத்தை, அதன் நுணுக்கங்களை முழுமையாக கற்றுக்கொள்ளலாம். தியாகையின் பாடல்கள் மிக எளிமையானவை. ஆனால் பாடலின் பொருளை ஆராய்ந்து பார்த்தால் அது உங்களை எங்கேயோ கொண்டு போய் விட்டுவிடும். அந்த வார்த்தைகளை பார்த்தாலே அவர் எவ்வளவு பக்தியோடு பாடியிருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளலாம். அதுபோல சியாமா சாஸ்திரி, அவர் சாகித்யம் ஒவ்வொன்றும் ஒரு ரத்தினம். உங்களது குடும்பம் குறித்து? என் தந்தை B.S. ராமன் வழக்கறிஞர், நன்றாக இசை அறிந்தவர். ஆனால் என் தாத்தா மாதிரி தன்னால் வாசிக்க முடியுமா என்ற ஒரு சிறு ஐயம் வந்ததால் இசையை தொழிலாக மேற்கொள்ளவில்லை. அம்மாவும் வக்கீல், இசை நாட்டிய ஆர்வம் மிக்கவர். நிறைய செயல் விளக்கம் கொடுத்து வருகிறார். அவர்கள் இருவரும் தரும் ஊக்கத்தில் தான் என்னால் இசைக்கலைஞனாக இருக்க முடிகிறது. மனைவி கணவன் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்பார்கள். அதுபோல எனக்கு இவர்கள் பெற்றோர்களாக அமைந்தது இறைவன் கொடுத்த வரம்தான். என் இசை ஆர்வத்தை புரிந்து கொண்டு என்னை எந்த விதத்திலும் கட்டுப்படுத்தாமல், தங்கள் ஆசைகளை என்மேல் திணிக்காமல் சுதந்திரமாக என்னை வளர விட்டதற்கு நான் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். விரைந்து பணம் பண்ணும் இந்த உலகத்தில் என்னை போன்ற இளைஞர்கள் லட்ச லட்சமாக பணம் சம்பாதித்துக் கொண்டிருக்கும் காலகட்டத்தில் என்னை வேலைக்கு போ, சம்பாதி என்று வற்புறுத்தாமல் இசையை நீ பரப்பு என்று என் போக்கில் போக அனுமதித்திருப்பதே ரொம்ப பெரிய விஷயம். அதற்காக நான் அவர்களுக்கு என்றென்றும் கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் இந்த இசைத்துறைக்கே நிறைய படித்துவிட்டுத்தான் வருகிறார்கள். ஒருவேளை இது சரியாக அமையவில்லை என்றால் வேறு வேலைக்கு போய்விடலாம், அல்லது தொழில் செய்யலாம் என்ற எண்ணத்தில் வருகிறார்கள். அது சரியானதும் கூட. அப்படி இருக்க எத்தனை பெற்றோர்களால் இன்றைக்கு அப்படி அனுமதிக்க முடியும்? அந்த வகையில் நான் என்றென்றும் நன்றி சொல்ல வேண்டும். கற்கவும் சாதிக்கவும் நிறைய இருக்கிறது என்று கண்கள் நிறைய கனவுகளோடு பேசுகிறார் பரத்வாஜ் ராமன். கனவை நனவாக்கும் உழைப்பும் அவரிடம் இருக்கிறது. பிறகென்ன, அவரை வாழ்த்தி விடை பெற்றோம். ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.